إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுடைய பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சமாம் அந்த தக்குவாவை கொண்டு ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, சங்கை மிக்க மாதங்களில் ஒன்றான ரஜப் என்ற மாதத்தை அடைந்து அந்த மாதத்துடைய இறுதிக்கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ரஜப் என்ற மாதத்தை அடையும் பொழுது இஸ்லாமிய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படக்கூடிய மிஅராஜ் என்ற அந்த அற்புத பயணத்தை பற்றி நாங்கள் அடிக்கடி பேசிக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருந்து பைத்துல் மக்தீஸை நோக்கியும் பைத்துல் மக்தீஸிலே இருந்து ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹ்வை சந்திப்பதற்காகவும் மேற்கொண்ட அந்த அற்புத பயணத்தை தான் அல் இஸ்ராவு வல் மிஅராஜ் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த அற்புத பயணம் இரண்டு கட்டங்களை கொண்டதாக இருக்கிறது. முதலாவது மக்காவிலே இருந்து பலஸ்தீனத்தை நோக்கி பைத்துல் மக்தீஸை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன முதல் கட்ட பயணத்தை அல் இஸ்ரா என்றும் பைத்துல் மக்தீஸிலே இருந்து ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹ்வை சந்திப்பதற்காக மேற்கொண்ட அந்த பயணத்தை அல் மிஅராஜ் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்தின் விளக்க நூல்கள் எங்களுக்கு மிக தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த அற்புத பயணம், சாதனை பயணம், இதனை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மீட்டி பார்க்கிறோம். இந்த பயணத்திலே நடந்த அற்புதங்கள் என்ன, ஆச்சரியங்கள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ட காட்சிகள் என்ன என்பவைகளை பற்றியெல்லாம் அதிகமான ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இமாம் ஜலாலுத்தீன் அஸ்யூதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிட்டத்தட்ட 30 சஹாபாக்களிடம் இருந்து இந்த மிஅராஜுடைய இஸ்ராவுடைய சம்பவத்தை ஹதீஸ்களாக அவர்கள் தங்களது நூலிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த அற்புத பயணத்தை பற்றி சுருக்கமாக உலமாக்கள் சொல்லும் பொழுது இமாம் ஹாஃபிஸ் இப்னு கதீர் அவர்கள் தங்களது தஃசீரிலே எழுதுகிறார்கள், வஹதீஸுல் இஸ்ரா அஜ்மஅ அலைஹில் முஸ்லிமூன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேற்கொண்ட இந்த அற்புத பயணம், இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த அற்புத பயணம், இதனை எந்த வகையான தயக்கமும் இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்ட அந்த காலம் முதல் இன்று வரைக்கும் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் அனைத்து அறிஞர்களும் இந்த பயணம் யதார்த்தமாக உண்மையாக நடந்ததுதான் என்பதனை எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் நாஸ்திகர்களும் நைவஞ்சகர்களும் இந்த அற்புத பயணத்தை கேள்விக்கு உட்படுத்தி இது அறிவியலுக்கு ஒத்துவரக்கூடியது அல்ல என்று அதனை விமர்சிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு கதீர் அவர்கள் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற இந்த அற்புத பயணத்துடைய நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்ச்சிகளை எல்லாம் நபி அவர்கள் கண்ட காட்சிகளை எல்லாம் நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். நிறைய உபதேசங்களின் ஊடாக குதுபாக்களின் ஊடாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்றாலும் நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்ன பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன படிப்பினங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ற வகையில் இந்த மிஅராஜுடைய பயணம் இஸ்ராவுடைய பயணம் எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன என்பதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த அற்புத பயணத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் மேற்கொள்ள வைத்ததன் பின்னணியில் பற்பல காரணங்களை அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்றன. உலமாக்கள் அவைகளை மிக தெளிவாக எமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் காலத்தின் தேவையை கருதியும் நேரத்தின் சுருக்கத்தை கருதியும் இன்றைய குதுபாவில் மிஅராஜுடைய பயணத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினையை கவனத்தில் கொள்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். மிஅராஜுடைய இந்த பயணம் இஸ்ராவுடைய இந்த பயணத்தை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா ஜஅல்னர் ருயல்லதி அரைனாக் இல்லா ஃபித்னதல் லின்நாஸ் என்று இந்த மிஅராஜுடைய இஸ்ராவுடைய இந்த பயணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், இந்த பயணத்தை நபி அவர்களுக்கு மேற்கொள்ள வைத்ததற்கான பின்னணியில் இருக்கும் காரணிகளில் ஒன்று என்ன என்பதனை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் மிக தெளிவாக முன்வைக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பயணத்தை நாங்கள் உங்களை மேற்கொள்ள வைத்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்த பயணத்திலே நீங்கள் கண்ட காட்சிகள் அற்புதங்கள் நிகழ்வுகள் இவைகளையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் நடத்தி காட்டியதற்கான காரணம் என்ன தெரியுமா, இல்லா ஃபித்னதல் லின்நாஸ், நாங்கள் மனிதர்களுடைய நம்பிக்கையை மனோநிலையை சோதிக்க நாடினோம் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த அற்புத பயணம் எங்களது ஈமானுக்குரிய சோதனையாக இருக்கிறது, மனிதர்களுடைய மனோநிலைக்கான சோதனையாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு முடித்து சுபகுடைய இருள் சூழ்ந்த நேரத்திலே மக்காவுக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்ததன் பின்னால் நபி அவர்கள் இந்த சம்பவத்தை நிகழ்ச்சியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து அங்கே மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த குறைசி காவிர்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் மத்தியில் இந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியின் அற்புதங்களை எல்லாம் நபி அவர்கள் எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். நேற்றிரவு நான் மக்காவில் இருந்து பைத்துல் மக்திஸை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டேன்.
அதன் பின்னர் அங்கிருந்து ஏழு வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வையும் சந்தித்து வந்தேன், தொழுகை என்ற கடமையையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நபி அவர்கள் அந்த பயணத்துடைய விவரங்களை மக்களுக்கு சொன்ன நேரத்திலே மக்கள் அனைவரும் கைகொட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் நபி அவர்களை பொய்யன் என்றும் சூனியக்காரன், ஏமாற்றுக்காரன், சாஸ்திரக்காரன், காதிலே பூசுற்றக்கூடியவர், நஊது பில்லாஹி மின்ஹா இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நபி அவர்களை கேலி செய்து கொண்டிருந்த அந்த காபிர்களுக்கு, அந்த குறைசிகளுக்கு மிக பெரும் ஆதாரம் கைகளில் கிடைத்து விட்டது. இதுவரைக்கும் தன்னிடத்திலே மலக்கு வருகிறார், வானத்திலே இருந்து வேதம் இறங்குகிறது, அல்லாஹ் என்னோடு திரைமறைவில் இருந்து உரையாடுகிறான் என்றெல்லாம் எங்களுக்கு காது குத்தினார்கள். இப்படியெல்லாம் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அதனையும் தாண்டி அவரே வானத்திற்கு போய்விட்டு வந்ததாக சொல்கிறார், அவரே பைத்துல் மக்தீஸுக்கு ஒரே இரவில் போய்விட்டு வந்ததாக சொல்கிறார் என்று குறைசி காபிர்கள் கைகொட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, மக்காவில் அன்றைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று ஒரு வகையான ஆட்டம் கண்ட ஈமானோடு, தளம்பல் நிலையில் இருந்த ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சில முஸ்லிம்களும் இந்த மியராஜுடைய சம்பவத்தை கேட்டதன் பின்னால் முர்த்தத்துகளாக மாறிவிட்டார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. குறைசி காபிர்கள் அவர்கள் கேட்டார்கள், பலஸ்தீனம் என்பது, பைத்துல் மக்தீஸ் என்பது, அந்த பயணப்பாதை என்பது எங்களுக்கு மிக மிக பரிச்சயமான அறிமுகமான ஒரு ஊராக பயணப்பாதையாக இருக்கிறது. ஒரு வருடத்தில் 6 மாத காலங்களுக்கு நாங்கள் வர்த்தக பயணங்களை பலஸ்தீனத்தை நோக்கி மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மக்காவில் இருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவில் பலஸ்தீனம் அமைந்திருக்கிறது, பைத்துல் மக்தீஸ் அமைந்திருக்கிறது. இந்த தொலைதூர பயணத்தை மக்காவில் இருந்து நாங்கள் பலஸ்தீனை நோக்கி போவதற்கு 1 மாத காலம், அங்கிருந்து வியாபாரத்தை முடித்துக் கொண்டு மக்காவுக்கு திரும்பி வருவதற்கு இன்னொரு மாத காலமாக 2 மாதங்கள் இந்த பயணத்திற்கு தேவைப்படுகின்றன. அந்த பலஸ்தீனத்துடைய ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த பயணப்பாதை எங்களுக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரே இரவில் போய்விட்டு வந்ததாக சொல்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அந்த பலஸ்தீனத்திலே இருந்து பைத்துல் மக்தீஸிலே இருந்து 7 வானங்களை தாண்டி போய்விட்டு வந்ததாகவும் நீங்கள் கதையளக்கிறீர்கள் என்று குறைசி காபிர்கள் கைகொட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை, இந்த சம்பவத்தை சாக்காக வைத்துக் கொண்டு, ஆதாரமாக வைத்துக் கொண்டு ஒரு சில முஸ்லீம்களுடைய சிந்தனைகளை, மூளைகளை தலவை செய்ய ஆரம்பித்தார்கள், முஸ்லீம்களை ஏமாற்ற ஆரம்பித்தார்கள். காபிர்களுடைய இந்த தர்க்க ரீதியான கேள்விகளை கேட்டு, அவர்களுடைய தர்க்க ரீதியான இந்த விளக்கங்களை கேட்டு ஒரு சில முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், முர்த்தத்துகளாக மாறிவிட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே ஜிப்ரீல் வருவதாக சொன்னீர்கள், ஏற்றுக்கொண்டோம். இறைவேதம் இறங்குவதாக சொன்னீர்கள், ஏற்றுக்கொண்டோம். இறைவன் உரையாடுவதாக சொன்னீர்கள், ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரே காரணத்தினால் இப்படியெல்லாமா நீங்கள் கதையறப்பது, இப்படியெல்லாமா நீங்கள் காதிலே பூசுற்றுவது என்று ஒரு சில முஸ்லீம்கள் முர்த்தத்துகளாக மாறிவிட்டார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த மியாராஜுடைய பயணத்தின் மூலம் அல்லாஹ் எதிர்பார்த்ததும் இதனைத்தான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை, அவர்களது வாக்குகளை யாரெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், யாரெல்லாம் அதிலே தளம்பல் நிலையில் இருக்கிறார்கள் என்பதனை பார்ப்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது. இதே ஆதாரத்தை, இதே நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு குறைசி காபிர்கள் ஹசரத் அபூபக்கருடைய வீட்டுக்கு ஓடோடி செல்கிறார்கள். ஹசரத் அபூபக்கருடைய கதவை தட்டி சொல்கிறார்கள், அபூபக்கரே இதை கேளுங்கள், உங்களது நண்பர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரே இரவில் பைத்துல் மக்தீஸுக்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள் என்று இதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையையும் கழுவ பார்த்தார்கள். ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள், உண்மையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனே சொல்லி இருக்கிறார்களா? ஆமாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் என்றால், அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையில் அது நடந்துதான் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் எல்லளவும் எனக்கு ஐயம் கிடையாது என்று ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் அடித்து சொன்னார்கள். அது வரைக்கும் அபூபக்கர் சதீக்காக, நபி அவர்களுக்கு தோழராக இருந்த அபூபக்கர், அந்த தினத்தின் முதல், அந்த நிகழ்ச்சி முதல் அபூபக்கர் சித்தீக்காக மாறிவிட்டார், உண்மையாளராக மாறிவிட்டார் என்ற நிகழ்வை இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, இந்த அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற அற்புத பயணம் இன்று வரைக்கும் முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு மிக பெரும் சோதனையான சம்பவமாக, நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். இன்று அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று கம்ப்யூட்டர் கடவுளாகி போன ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தை அறிவியல் ஆதாரங்களின் ஊடாக, விஞ்ஞான விளக்கங்களின் அடிப்படையில், பௌதிக தத்துவங்களின் அடிப்படையில், நடைமுறை நிரூபணங்களின் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு வகையான மனநோயினால், தத்துவ காய்ச்சலினால், வித்துவ கிறுக்கினால் மனிதன் பீடிக்கப்பட்டிருக்கிறான். இந்த நோய் ஒரு சில முஸ்லிம்களையும் இன்று பீடித்திருக்கிறது. இந்த மனநோயினால் ஒரு சில முஸ்லிம்களும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மிஅராஜுடைய, இஸ்ராவுடைய பயணத்தை நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பார்க்க முற்பட்டிருக்கிறார்கள். அறிவியல் ஆதாரங்களின் மூலம், விஞ்ஞான விளக்கங்களின் மூலம், பௌதிக தத்துவங்களின் கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த மிஅராஜுடைய, இஸ்ராவுடைய பயணத்தை அவர்கள் விமர்சன கண்கொண்டு பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்லியிருந்தாலும், நபி அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களின் மூலம் சொல்லியிருந்தாலும், எங்களுக்கென்று ஒரு பகுத்தறிவு இருக்கிறதல்லவா? இன்று விஞ்ஞானம் வளர்ந்த காலம், அறிவியல் முன்னேற்றமடைந்த காலம், இந்த காலத்திலும் மூட நம்பிக்கைகளை, மூட கொள்கைகளை அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டால், விஞ்ஞான விளக்கங்களின் ஊடாக நிரூபிக்கப்பட்டால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர, அல் குர்ஆனிலே வந்திருக்கிறது, ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி அவர்களுடைய வாக்காக இருக்கிறது என்பதற்காகவெல்லாம் எதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு சில முஸ்லிம்களும் இந்த மனோநிலையின் பக்கம் தள்ளப்பட்டிருப்பதனை சோசியல் மீடியாக்களின் ஊடாக எங்களால் அவதானிக்க முடிகிறது. அவர்கள் தர்க்க ரீதியான, விஞ்ஞான ரீதியான கேள்விகளை, விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இந்த உலகத்திலே இருந்து ஒரு மனிதன் இந்த வளிமண்டலத்தை தாண்டி, பூமியுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி, கிராவிட்டியை தாண்டி ஒரு மனிதன் வானத்தை நோக்கி பறக்க வேண்டுமென்றால், வானத்தை நோக்கி செல்ல வேண்டுமென்றால், கிட்டத்தட்ட எஸ்கேப் வெலோசிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பூமியுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி வெளியே போக வேண்டுமென்றால், 40,000 கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு மணி நேரம் பயணிக்கக்கூடிய வாகனத்திலேதான் இந்த வளிமண்டலத்தை தாண்டி, பூமியுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி மனிதனால் பயணிக்க முடியும். 40,000 கிலோமீட்டர் ஒரு மணித்தியாலத்துக்கு செல்லக்கூடிய வாகனத்திலேதான் மனிதனால் பயணிக்க முடியும். இது விஞ்ஞானம் இன்று நிரூபித்திருக்கிறது, அறிவியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே நபி அவர்கள் எப்படி இதனை தாண்டி, இந்த கிராவிட்டியை தாண்டி எப்படி பயணித்திருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது, சந்தேகமாக இருக்கிறது என்ற கேள்வி, விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து 1,200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த பைத்துல் மக்தீஸுக்கு சென்று, அங்கிருந்து 7 வானங்களை தாண்டி சென்று, மறுபடி அதிகாலைக்கு முன்னால் இருள் சூழ்ந்திருக்கும் நேரத்திலேயே, சுபகுடைய நேரத்திலேயே திரும்பி வந்து விட்டார்கள் என்றால், இது மிக குறுகிய, மிக சுருக்கமான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மனிதனால் பயணிக்க முடியுமா? ஒளியின் வேகத்திலே பயணித்தாலும் இந்த தூரத்தை கடந்திருக்க முடியாது என்று நவீன அறிவியலின் அடிப்படையில் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இந்த நவீன யுகத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதி உச்ச வேகம் ஒளியின் வேகமாக இருக்கிறது, வெளிச்சத்தின் வேகமாக இருக்கிறது. ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர்களை தாண்டி செல்கிறது வெளிச்சம் ஒளி. இந்த ஒளியின் வேகம் தான் இன்று நவீன உலகில் விஞ்ஞான உலகில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அதிகபட்ச வேகமாக இருக்கிறது. இந்த ஒளியின் வேகத்தில் நபி அவர்கள் பயணித்திருந்தாலும் கூட இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஒளியின் வேகத்தின் அடிப்படையில் சந்திரனுடைய வெளிச்சம் பூமிக்கு வருவதற்கு 2 செகண்ட்கள் 2 வினாடிகள் தேவைப்படுகின்றன. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் 8 நிமிடங்கள். சூரிய குடும்பத்திலே இருக்கும் புளூட்டோவுடைய புளூட்டோவுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் 5 மணித்தியாலங்கள். பூமிக்கு மிக அண்மையில் இருக்கும் அல்பா சென்டோரி என்ற அந்த நட்சத்திரத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் 4.24 வருடங்களாக இருக்கின்றன. அதே போன்று பூமிக்கு அண்மையில் இருக்கும் பிளியட் என்று சொல்லப்படக்கூடிய கார்த்திகை நட்சத்திர கூட்டம், அந்த நட்சத்திர கூட்டத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் 440 வருடங்களாக இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் முதலாம் வானத்தின் கீழேதான் இருக்கின்றன. இந்த நட்சத்திரங்களை அடைவதாக இருந்தாலும் இந்த கோள்களை அடைவதாக இருந்தாலும் பல மணி நேரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் ஒளியின் வேகத்தில் பயணித்தால் கூட இந்த அளவு காலம் நேரம் தேவைப்படுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது முதலாம் வானத்தை அடைந்து 2ம் வானத்தை தாண்டி 3ம் வானத்தை தாண்டி 7 வானங்களையும் கடந்து அல்லாஹுவோடு உரையாடி பைத்துல் மக்திஸுக்கு திரும்பி வந்து நபிமார்களுக்கு தொழுகை நடாத்தி மறுபடி மக்காவுக்கு சுபகூடிய நேரத்தில் வருவார்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் ஒளியின் வேகத்தில் கூட பயணித்திருக்க முடியாது என்று அறிவியல் அடிப்படையில் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இப்படி பல வகையான விஞ்ஞானத்தின் அடிப்படையில், அறிவியலின் அடிப்படையில், நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நபி அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள், நபி அவர்களுடைய கருத்துக்கள், அல் குர்ஆனுடைய வாக்குகள் இன்று கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு யுகத்திலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விமர்சனங்கள், இந்த கேள்வி கணைகளை எல்லாம் அந்நியர்கள் தொடுக்கிறார்கள், நாஸ்திகர்கள் தொடுக்கிறார்கள் என்றால் அதனை புறக்கணித்து விடலாம், அதனை தட்டி கழித்து விடலாம். ஆனால் ஒரு சில முஸ்லீம்களும் இன்று இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த தத்துவ காய்ச்சலினால் ஒரு சில முஸ்லீம் வாலிபர்களும் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக பெரும் மன வருத்தம் தரும் விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆனுடைய அடிப்படை என்னவென்றால் ஒரு முஸ்லிம் அவனுடைய ஈமானுக்கான முதல் அடையாளம், ஈமானுக்கான முதல் நிபந்தனை மறைவானவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான் அலிப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். இந்த வேதம் பயபக்தியாளர்களுக்கு, அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு இந்த வேதம் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பயபக்தியாளர்கள் யார், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்று அவர்களுக்கான அடையாளங்களை, வரைவிலக்கணத்தை அல் குர்ஆன் சொல்லும் பொழுது முதன்மையாக சொல்கிறது, முதலாவதாக சொல்கிறது, அல்லதீன யுஃமினூன பில் கைப், அந்த முஃமின்கள், முத்தகீன்கள், இறைபக்தியாளர்கள் மறைவானவற்றை நம்பக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். குர்ஆனின் மூலம் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து, நபி அவர்களிடம் இருந்து சஹியான ஹதீஸ்களின் ஊடாக எமக்கு கிடைக்கும் ஒரு தகவல், அல்லாஹுடைய வாக்கு, இவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு அறிவியல் ஆதாரங்களோ, விஞ்ஞான விளக்கங்களோ, பௌதிக கோட்பாடுகளோ, நடைமுறை நிரூபணங்களோ எதுவும் தேவை கிடையாது. குர்ஆன் சொல்லியிருக்கிறது என்றால், நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதனை கண்களை மூடி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்வதுதான், அந்த மனோநிலையில் இருப்பதுதான் உண்மையான முஸ்லிமுக்குரிய அடையாளமாக இருக்கிறது என்பதனை அல் குர்ஆன் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உண்மையில் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபியவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அற்புத நிகழ்வுகள் இன்று விஞ்ஞானத்தின் ஊடாக அறிவியலின் ஊடாக நிரூபிக்கப்பட முடியாமல் இருக்கலாம். அந்த இடத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய கருத்து மனோநிலையும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குர்ஆனுடைய இந்த வாக்கை நபியவர்களுடைய இந்த கருத்தை நிரூபிக்கும் அளவுக்கு விஞ்ஞானம் இன்னும் வளர்ச்சியடையவில்லை, அறிவியல் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என்றுதான் ஒரு முஸ்லிமினுடைய மனோநிலை இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எம்மிடம் எதிர்பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, வரலாற்றில் பல நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் திராவுனை பற்றி சொல்லும் பொழுது பார்த்து அல்லாஹ் சொன்ன செய்தியை கருத்தை அல் குர்ஆன் எமக்கு எடுத்து சொல்கிறது. ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஏ ஃபிரௌனே, உன்னுடைய உடம்பை உனக்கு பின்வரக்கூடியவர்களுக்கு அட்டாட்சியாக நாங்கள் பாதுகாத்து வைப்போம் என்று அல் குர்ஆன் சொன்னது. ஃபிரௌனை பார்த்து அல் குர்ஆன் சொன்னது. இந்த விடயத்தை ஃபிரௌனை பார்த்து சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஆனால் நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில், சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில், தாபியீன்கள் வாழ்ந்த காலத்தில், தஃப்ஸீருடைய நூல்கள் எழுதப்பட்ட காலத்தில் ஃபிரௌனுடைய உடம்பு இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்படாமல் காணப்பட்டது. அந்த காலத்தில் எல்லாம் விமர்சனமும் இல்லாமல், மாற்று கருத்தும் இல்லாமல் அனைத்து முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் கேள்வி கேட்கவில்லை, ஃபிரௌனுடைய உடம்பு எங்கே இருக்கிறது, எங்கே காண முடியவில்லையே, குர்ஆன் பொய் சொல்கிறதா என்று யாரும் விமர்சனம் முன்வைக்கவில்லை எந்த முஸ்லிமும். ஆனாலும் பற்பல நூற்றாண்டுகள் தாண்டி அந்த ஃபிரௌனுடைய சடலம் மம்மியாக கண்டுபிடிக்கப்படுகிறது. 1872 ஆண்டு எகிப்திலே பாலடைந்து போயிருந்த ஒரு மடாலயம், ஒரு சில விவசாயிகள் அவர்களது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு குழிகளை தோண்டும் பொழுது ஃபிரௌனுடைய அந்த ஃபிரௌனுடைய பரம்பரையினரின் சடலங்கள் மம்மியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மடாலயம், அந்த பொக்கிஷம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த இடத்தை அந்த விவசாயிகள் சகோதரர்கள் கண்டுபிடித்தாலும் அவர்கள் யாருக்கும் தகவலை சொல்லாமல் 10 வருடங்களாக மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்திற்கு சென்று, அந்த சுரங்கத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான தங்கத்தையும் நவரத்தினங்களையும் அவர்கள் எடுத்து வந்து தங்களது வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களின் பின்னால் அந்த விவசாயிகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வந்ததன் பின்னால் அந்த தகவலை அவர்களில் ஒருவர் அரசாங்கத்திடம் சொல்லிவிடுகிறார்கள். அந்த வகையில் 1881 அந்த பொக்கிஷம், அந்த புதைகுழி, அந்த மடாலயம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதிலே இருக்கக்கூடிய மம்மிகள் எல்லாம், உடம்புகள் எல்லாம் நூதன சாலைக்கு கொண்டு வரப்படுகிறது. அதனை தொடர்ந்து 1902 அந்த ஃபிரௌன் சொல்லப்படக்கூடிய அந்த மம்மியுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகின்றன. அது மம்மியாக ஆக்கப்பட்டதன் பின்னால் பற்பல நூற்றாண்டுகள் அதே நிலைமையில் காணப்பட்டது. 1902 கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகின்றன. அவிழ்க்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அனைத்து மம்மிகளுடைய கைகளும் ஒரே வடிவத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கும். இடது கையின் மேலால் வலது கை குறுக்காகத்தான் மம்மிகள் அனைத்துடைய கைகளும் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஃபிரௌனுடைய அந்த கட்டுக்களை, மம்மியுடைய கட்டுக்களை அவிழ்த்ததோடு அவனுடைய இடது கை தானாகவே உயர்ந்து விட்டன. இன்றும் கூட போட்டோக்களிலே பார்க்கலாம், ஃபிரவுனுடைய மம்மியை பார்க்கும் பொழுது அனைத்து மம்மிகளுடைய கைகளும் நெஞ்சோடு ஒட்டியதாகத்தான் இருக்கும். ஃபிரவுனுடைய இடது கை மாத்திரம் உயர்ந்து ஒரு ஆபத்தை தடுப்பதற்கு கையை உயர்த்துவது போல் கையினால் தன்னை தற்காத்துக் கொள்ள உயர்த்திய நிலைமையிலேதான் அந்த சடலம் காணப்படுகிறது. அந்த சடலத்தை ஆய்வுக்கு உட்படுத்திய அந்த காலத்தில் இருந்த மருத்துவர்களில் ஒருவர் அவர் சொல்லிவிட்டார், இவனுக்கு ஏதோ ஆபத்து வரும் பொழுது அதிலே இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன் மீது அடிபட்டு விடாமல் இருப்பதற்காக கையை உயர்த்தியது போல் அந்த கை இன்னும் இருக்கிறது என்று ஒரு மருத்துவர் தற்செயலாக சொன்னார். ஆனால் யதார்த்தமும் இதுதான். அந்த கடல் அலைகள் ஃபிரவுனுடைய அந்த பட்டாளத்தை மூழ்கடிக்கும் பொழுது, ஃபிரவுனை நோக்கி அந்த ஆழ்கடலின் அலை வேகமாக அடிக்கும் பொழுது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவன் உயர்த்திய கை அதே நிலைமையில் இன்று வரை இருக்கிறது என்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. இதனைத் தொடர்ந்து 1976 எகிப்திலே இருந்து பிரான்சுக்கு அந்த சடலம் மருத்துவ ஆய்வுகளுக்காக கொண்டு வரப்படுகிறது. அந்த மருத்துவ ஆய்வுகளை மேற்கொண்ட பிரான்சுடைய முதன்மை மருத்துவர், அந்த மருத்துவ குழுவுக்கு தலைமை வகித்த மோரிஸ் புகாய் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவர் அந்த உடலை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். இந்த உடம்பு, இந்த சடலம் கடலிலே மூழ்கியதன் காரணமாகத்தான் மரணம் வந்திருக்கிறது. உடம்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நீருடைய அழுத்தத்தினால் எலும்புகள் முறிந்திருக்கின்றன. இது போன்ற செய்திகள் எல்லாம் அந்த ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் ஒரு முஸ்லிம் அறிஞர் அந்த மருத்துவருக்கு சொல்கிறார், நீங்கள் கண்டுபிடித்த இந்த தகவல் உங்களுக்கு புதியதாக இருக்கலாம், ஆனால் அல் குர்ஆன் 1400 முன்னால் இந்த உண்மையை சொல்லிவிட்டது. ஃபல் யௌம நுனஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா என்று ஃபிரவுனுடைய சடலத்தை அல்லாஹ் பாதுகாப்பதாக அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் என்ற செய்தியை அவர்களுக்கு சொன்ன நேரத்தில் அந்த மருத்துவர் ஆச்சரியப்படுகிறார் என்பது மட்டுமல்ல, உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் விஞ்ஞானத்தின் ஒளியும், விஞ்ஞானத்தின் ஒளியில் அல் குர்ஆனும் பைபிளும் என்ற தலைப்பில் ஒரு தனி நூலையும் அந்த மருத்துவர் எழுதியிருக்கிறார் என்பதனை வரலாறு எமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து, அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு உண்மை வரலாற்றில் நிரூபிக்கப்படுவதற்கு பற்பல நூற்றாண்டுகள் எடுத்திருக்கின்றன. 1300 தாண்டி அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முஸ்லிம்கள் என்ற வகையில் எங்களது ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல் குர்ஆன் சொல்லியிருக்கிறது, நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மார்க்கம் நிரூபித்திருக்கிறது என்றால், எங்களது அறிவியல், எங்களது விஞ்ஞானம், அனுபவம் இவைகள் அனைத்தினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், நிரூபிக்கப்பட முடியவில்லை என்றாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனோநிலையிலேதான் ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். இந்த ஈமானிய பாடத்தை, இந்த ஈமானிய படிப்பினையை இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த அற்புத பயணம் எமக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அற்புத பயணம் நடந்த இந்த தினத்தில் இஸ்லாம் எமக்கு சொல்லக்கூடிய, குர்ஆன் எமக்கு தரக்கூடிய இந்த படிப்பினைகளை, பாடங்களை எமது வாழ்க்கையிலே கொண்டு உண்மை மூமின்களாக இந்த உலகத்திலே வாழ நாங்கள் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கான நல்ல ஈமானையும் மன உறுதியையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.